பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தாலுகா அகரப்பட்டி ஆசிரியர் மற்றும் எழுத்தாளர் திரு கவிஞர் சோழச்சி அவர்கள் பிடித்த கதையும் கவிதையும் மற்றும் எழுதிய கதையும் கவிதையும் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
கவிஞர்களும் எழுத்தாளர்களும் புதிது புதிதாக உருவாவதில் புது கவிதைகளும் கதைகளும் எத்தனையோ நமக்கு பல பரிமாணங்களை தூண்டுதலாக கிடைக்கிறது. மனதுக்கு பிடித்த கவிதைகள், மனதுக்கு பிடித்த கதைகள், எத்தனையோ கதைகள் கருவாக உருவாகி நல்ல கருத்துக்களையும் சமூக நோக்கையும் எடுத்துரைக்கும் விதமாக பல கதையும் கவிதைகளும் உள்ளது. அந்த வகையில் புதுக்கோட்டையை பொறுத்த மட்டும் எத்தனையோ கவிஞர்கள் உருவாகி பல கதைகளும் கவிதையும் எழுதியிருக்காங்க. அதில் ஒருத்தர் தாங்க நமக்கு எல்லாருக்குமே அறிமுகமான கவிஞர் சோழச்சி. தான் படித்த கதையும் கவிதையும் மற்றும் தான் எழுதிய கதையும் கவிதையும் பற்றி எடுத்து கூற இருக்கிறார். நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் சோழச்சியில் வணக்கம். என்னுடைய இயற்பெயர் திருப்பதி. என் ஆசிரியரின் பெயரான சோழச்சி என்பதையே என்னுடைய புனைப்பெயராக வைத்துக் கொண்டேன். என் ஆசிரியர் மீது கொண்ட அன்பின் காரணமாக என்னுடைய ஆசிரியர் பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறேன். எழுத்துலகில் சோழச்சி என்று அறியப்பட்டவன் அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். சமகாலத்தில் எழுத்தாளர்கள் நிறைய பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். முதுபெரும் எழுத்தாளர்களையே, புகழ்பெற்ற எழுத்தாளர்களையே நாம் புகழ் பாடி கொண்டிருக்கின்றோம். வளரக்கூடிய எழுத்தாளர்களை நாம் வாய்விட்டு கூட பேசுவது கிடையாது. அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் எழுத்தாளர் நாணர்கடன், கவிஞர் பிரேமதி, தேவராஜ் விட்டலன், சென்றாயகுமார், இன்டமுள் அரசன் என எண்ணற்ற இளம் படைப்பாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். புதுக்கோட்டையை பொறுத்தவரை அண்டனூர் சுரா, சிகரம் சதீஷ்குமார், கவிஞர் ப. வெங்கடேசன், ஜோசப் பன்னீர்செல்வம், கவிஞர் விஜய் ஆனந்த், புதுகை சிக்கந்தர், கவிஞர் ரேவதி போன்றவர்கள்லாம் மிக அற்புதமான திடகார்த்தமான கவிதைகளை, சிறுகதைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நான் வியந்து பார்க்கக்கூடிய சில நூல்கள்லாம் இருக்குது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த கவிஞர் விஜய் ஆனந்த் அவர்கள் போன்சாய் மனங்கள் என்கிற ஒரு அற்புதமான நூலை எழுதியிருக்காரு. ஏனோ தெரியவில்லை, எழுத்துலகில் கவிஞர் விஜய் ஆனந்தருடைய கவிதைகளும் அவருடைய நூலும் இன்னும் கொண்டாடப்படவில்லை என்கிற ஒரு வருத்தம் உண்டு. அதுல ஒரு அற்புதமான ஒரு கவிதை இருக்கும். அந்த புத்தகத்தின் பெயர் வந்து போன்சாய் மனங்கள் என்கிற ஒரு அற்புதமான ஒரு கவிதை புத்தகம். காடுகள் அழிக்கப்படுவதை மிக அற்புதமாக எழுதியிருப்பாரு. கைப்பிடிகளை தானமாக பெற்ற கோடரிகள் ஒரு பெரும் மரத்தின் கழுத்தை அறுத்து கொண்டிருந்தன. தன் கிளைகளை ஈந்து உணவளித்த ஒரு பெரு வனத்தின் பொதி யானைகளின் முதுகில் காற்றில் பச்சையம் அறுபடும் மனத்தை பரப்பியபடி தன் மரணத்தை அறிவித்து செல்கின்றன மரங்கள் என்று மிக அற்புதமாக எழுதியிருப்பார். காடுகளை அழிக்கக்கூடாது என்கிற ஒரு உயரிய சிந்தனை கொண்ட அந்த போன்சாய் மனங்கள் கொண்டாடப்பட வேண்டும். இப்படி இதே போல காஷ்மீரியன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை தொகுப்பு அருமை தோழர் தேவராஜ் விட்டலன் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான ஒரு நூல். நடப்பு அரசியலை, நடப்பு காலத்தில் மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், அவர்களை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு நூலை தேவராஜ் விட்டலன் என்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். அதுல அந்த காஷ்மீரியன் அப்படி அந்த சிறுகதை தொகுப்புல எல்லா சிறுகதைகளுமே மிக அற்புதமா இருக்கும். அதுல அம்மாவின் வாசனை அப்படின்னு ஒரு சிறுகதை, ரொம்ப இறுக்கமான உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில அந்த சிறுகதை இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த காஷ்மீரியன். உண்மையிலேயே தேவராஜ் விட்டலன் அவருடைய காஷ்மீரியன் சிறுகதை தொகுப்பை தமிழ் கூறும் நல்லுலகம் தூக்கி கொண்டாடணும். ஆனா அந்த அம்மாவின் வாசனைங்கிற சிறுகதை என்ன அப்படின்னா, ஒரு இளைஞன் திருமணமாகி ஒரு வெளியூருக்கு போயிடுறான். அப்படிய ரொம்ப நாள் பிறகு அந்த ஊருக்கு வர்றான். வர்ற பொழுது அவனுடைய நினைவுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஊரு மலையில இருந்துச்சு, மலையை சுத்தி பெரும்பெரும் காடுகள் அருவிகள்லாம் இருந்துச்சு. இத்தனை வருஷமா நம்ம அந்த அருவிகளையும் மலைகளையும் காடுகளையும் விட்டுட்டு நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோமே, எப்படியாவது நம்ம அந்த நம்ம ஊரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்புல அப்படியே சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கேன் அப்படியே அப்படியே அந்த ஊருடைய நினைவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், ஊருக்கு நுழைகிறான். நுழைஞ்ச உடனே ஒரு அம்மா எதுக்கி வர்றாங்க. வந்த உடனே இப்போ கண்டுபிடிச்சிட்றான், ஆகா அது நம்ம அத்தை தானே அப்படின்ட்டு அத்தேன்னு கூப்பிட போகிறான். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, முகம் சுழிச்சுக்கிட்டு இவன்கிட்ட பேசாமையே போயிடுறாங்க. அப்படியே இவனுக்கு ரொம்ப வருத்தமாக போகுது. நினச்சி பார்க்குறான், ஆகா நம்ம அத்தை நம்மகிட்ட பேசாமல் போயிட்டாங்களே, சரி அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம அத்தை மகளை நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம அத்தை நம்மகிட்ட பேசியிருப்பாங்க, தப்பு நம்ம மேலதானே அப்படின்ட்டு ஒதுங்கி அப்படியே போறான். கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா அந்த அத்தையோட வீட்டுக்கு என்ன பண்றாரு, மாப்பிள்ளை எதையும் மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ளை, நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஒரு உரிமையோட கூப்பிடுறாரு. கூப்பிடுறது மட்டும் இல்லாம இவன் என்ன பண்றான், அந்த இளைஞன் வந்து உடனடியா ஒரு மாலை நேரத்துல வீட்டுக்கு போயிடுறான். போனா அப்படியே அந்த எல்லாரும் பத்து மாசமா பேசுறா வைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. செய்யற பொழுது அவங்க அந்த இளைஞனுடைய அக்கா அண்ணன் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, வயசான அப்பா சிறுமிகிட்டே வீட்டில் பேசுகிறாரு. சரி எல்லாரும் வந்தாச்சு, நீங்கள் பேசுகிறத பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த ஊரில் யார் தலைவராக இருக்காருன்னா ஒரு மிலிட்ரியோட பையன் தான் தலைவராக இருக்காரு. சரி அந்த மிலிட்ரியோட பையன் என்ன சொல்கிறாரு, சரிப்பா இப்படியும் பேசிட்டு இருந்தேன்னா ஆகுது, எல்லாரும் வந்துட்டிய, நீனே ஆரம்பிச்சிட வேண்டியதானே அப்படின்னு அந்த இளைஞருடைய அப்பாட்டு கேட்குறாரு. அந்த இளைஞருடைய அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருங்க எனக்கு வயசாகிட்டே போகுது, இந்த குடியிருக்க வீடு மட்டும்தான் பூர்வீக சொத்து, மாதிரி இருக்க காடு கரை தோட்டம் துறவு எல்லாம் நான் உழைச்சி சம்பாரிச்சது, எனக்கு ரெண்டு பிள்ளைய தான், வேற யாரும் எந்த பிள்ளையும் கிடையாது, இந்த சொத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு தான் முழு உரிமை இருக்கு, வேணும்னா நான் செத்த பிறகு இந்த பூர்வீக சொத்தை அந்த வீட்டை எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு ரெண்டு பிள்ளை தான் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பிள்ளை யாரை சொல்கிறாருன்னா அவருடைய மூத்த மயனையும் மகளையும் சொல்கிறாரு. இந்த இளைஞனை விட்டுறாரு. இவனுக்கு அப்போ தான் ஆச்சரியமாக இருக்கு அந்த இளைஞனுக்கு, கேடா நம்ம இவ்வளோ கழு நாள் கழித்து நம்ம இங்கே வர்றோம் போகிறோம், நம்ம சொத்து பத்துக்காக நம்ம இருக்கிறோம், நம்ம அண்ணன் அக்கா உறவுகள் அப்பா எல்லாரையும் பார்க்கணும் வந்தமே, அநியாயம் இந்த சொத்துக்காக நம்மளை நினச்சி பாட்டாலே நமக்கு சொத்து வேண்டாம் எது வேண்டாம்னு எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு போயிடுறான். போகிற பொழுது அவனோட இளைஞ அந்த இளைஞனுடைய நண்பன் கூடி வந்து, என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு போறியே, உனக்கு எதுவுமே வேண்டாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த இளைஞன் சொல்கிறான், டே சொத்து பத்த சம்பாரிச்சிக்கலாம்டா, இது எங்கள் அம்மா பிறந்த இடம், எங்கள் அம்மா வாழ்ந்த இடம், இன்னைக்கு எங்கள் அம்மா இல்லை ஆனால் எங்கள் அம்மாவுடைய நினப்பு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு, நான் எங்கள் அம்மாவுக்கு தான்டா நான் வந்தேன், நீ இருக்க பாசம் பேச எத்தனையோ இருக்காங்க, அந்த நினைவுகள்லாம் என் அம்மாவை சுமந்துக்கிட்டு இருக்கோம்டா, நான் அப்பப்போ வந்துட்டு போகிறேன், இந்த வீடு போதும், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்தால் போதும், சொத்து பத்தெல்லாம் வேண்டாம்டா அப்படின்னு உதறி தள்ளிட்டு அந்த ஊரோட நினைவுகளை சுமந்துட்டே போகிறான். அப்படியே அம்மாவின் நினைப்போடு போயிட்டு இருக்கான். இப்போ அந்த அற்புதமான அந்த காஷ்மீரியன் அப்படிங்கிற சிறு தொப்புல தேவராஜ் விட்டல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எல்லாமே இருக்குமுங்க, ஒரு நாளே கை மாறும், அடுத்த ஆள்கிட்ட போய் செஞ்சிடும், ஆனால் அந்த உறவுகள் இருக்கு பத்தியலா, அது என்னைக்கும் அழியவே அழியாதுங்க, அந்த உறவுகளை கொண்டாடுங்க, அந்த உறவு தாங்க ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை தரக்கூடியது, ஒரு பாசத்தை தரக்கூடியது, பண்பை தரக்கூடியது, வாழ்க்கையே தரக்கூடியது, ஆனால் அந்த உறவுகளை கொண்டாடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அந்த நூலை எழுதியிருப்பார் காஷ்மீரியன் அப்படிங்கிற சிறுத்தொகுப்பில் தேவராஜ் விட்டலன். உண்மையிலேயே இப்படி எண்ணற்ற இளம் படைப்பாளர்கள் இந்த சமூகத்தில் வளர்ந்து இருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் அடையாளம் கண்டுபிடித்து நாம் கொண்டாடணும். கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இளம் படைப்பாளர்கள் இந்த சமூகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். இன்னும் புதுக்கோட்டையை சேர்ந்த கவிஞர் சிக்கந்தர் மிக அற்புதமான கவிஞர், காற்றமர்ந்த ஊஞ்சல் அப்படிங்கிற ஒரு நல்ல நூலை எழுதியிருக்காரு. அதில் ஒரே ஒரு கவிதை எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ மரங்கள் அசைந்து இலைகள்லாம் கொட்டும், இப்போ இரவு நேரத்தை பார்த்தோம்னா சில நேரங்களில் புயல் காற்று வீசி மலை மரத்தில் இருந்து சருகுகள்லாம் கொட்டிடும், அப்படியே இலைகள்லாம் கொட்டிடும். காலையில் பார்ப்போம், இன்னும் இவ்வளோ இலைகள் கொட்டி கிடக்குதே, ராத்திரி அடித்த காற்றுக்கு எல்லாம் கொட்டியிருக்கு அப்படின்னு நம்ம சாதாரணமாக கலந்து போயிடுவோம். ஆனால் புதுகை சிக்கந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதான் கவிஞனுக்கே உள்ள உரித்தன ஒரு நடையில் சொல்கிறாரு, மரத்தின் மீதான நேசத்தால் நள்ளிரவு காற்று தந்த மூர்க்கமான முத்தங்களின் சாட்சியாகிறது உதிர்ந்து கிடக்கும் இலைகள் அப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்களேன், இந்த காற்று மூர்க்கத்தனமா முத்தம் கொடுக்குது அந்த மரத்துல, அதன் விளைவா அந்த இலைகள்லாம் கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அற்புதமான ஒரு கற்பனை நயம் பாருங்க. இப்படி எண்ணற்ற இளம் எழுத்தாளர்கள் தமிழ் கூறும் நல்லுலகில் தோன்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது.
அதாவது புதுக்கோட்டை கவிஞர்கள் லிஸ்ட்ல வந்து ஒரு ஆசிரியர் பணி, அதுவும் இல்லாம அதாவது நம்முடைய பெயரை தாண்டி ஒரு குருவா வணங்கக்கூடிய அவருடைய பெயரை, ஒரு சோழச்சி அப்படிங்கிற பெயரை வச்சு நீங்க வந்து அதுவே உங்களுடைய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, ஒவ்வொருத்தரும் கூப்பிடுறப்ப அதோட ஒரு குருவுக்கு கொடுக்கக்கூடிய செலுத்தக்கூடிய ஒரு வணக்கமாகவும் கருதக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியர் பணியை தாண்டி ஒரு கவிஞர் அப்படிங்கிற வகையில நீங்கள் எழுதிய நூல்களும் கவிதைகளும் உள்ள ஒரு சில நூலும் ஒரு கவிதையும் கூறலாமே.
நிச்சயமாக நான் கூறுறேன். இரண்டு கவிதை புத்தகம், நான்கு சிறுகதை தொகுப்புன்னு எழுதியிருக்கேன். காட்டு நெறிஞ்சி, விரிசல் அப்படிங்கிற கவிதை தொகுப்புகளும், முதல் பரிசு கருப்பு சட்டையும் கத்தி கொம்புகளும், அட்டணக்கால், இப்ப சமீபத்துல துவரக்காடு அப்படிங்கிற ஒரு சிறுகதை நூலையும் எழுதி வெளியிட்டிருக்கேன். அதுல கருப்பு சட்டையும் கத்தி கொம்புகளும் அப்படிங்கிற நூல் புதுக்கோட்டையில் உள்ள மகளிர் கல்லூரியில் பாடமாக வச்சிருக்காங்க. இப்ப என்னுடைய கவிதைகள்ல நிறைய பேர் என்னுடைய கவிதைகளை வாசிச்சதுல ரொம்ப பிடித்தமான கவிதைன்னு சில பேர் சொல்லுவாங்க. என்ன அப்படின் எனக்கே ரொம்ப பிடிக்கும் அந்த கவிதை. இந்த ஆரம்பத்துல டிவி வந்த நேரம், உறவுகள் எல்லாமே அந்த டிவி முன்னாடி தான் போய் உட்காந்துட்டே இருப்பாங்க. சொந்தக்கார வர்றதை பார்க்க மாட்டாங்க, பெத்த பிள்ளையே பார்க்க மாட்டாங்க, அப்பா அம்மாவை பார்க்க மாட்டாங்க, எதையும் பார்க்க மாட்டாங்க. தன்னை மறந்து அப்படியே டிவிலேயே இருப்பாங்க. அப்படியே டிவியில இந்த விளம்பரம், அப்பதான் என்ன எப்ப வந்தீங்க ஏது வந்தீங்க அப்படின்னா விசாரிக்கக்கூடிய உறவுகளாக நடக்கும். இதை மையப்படுத்தி ஒரு கவிதையில் இருப்பேன். வீட்டு வேலையும் விருந்தினர் உபசரிப்பும் காத்து கிடக்கின்றன விளம்பர இடைவேளைக்காக அப்படின்னு ஒரு கவிதையில் இருப்பேன். அது நிறைய நண்பர்களால் பாராட்ட பெற்ற ஒரு கவிதை இருந்து. அடுத்து இன்னொரு காதல் கவிதை ஒன்று நான் எழுதியிருப்பேன். எங்கு பார்த்தாலும் எழுதிவிட்டு தான் செல்லுகிறேன் என்னோடு உன் பெயரையும் கள்ளிச்செடியில். ஆரம்ப காலத்துல பார்த்தோம்னா கள்ளிச்செடியில தான் பேர் வைக்கிட்டே தெரியுவோம். கள்ளிச்செடி நிறைய இடத்துல காணும், எல்லாம் இப்ப முள்வெளியா மாறிடுது. அப்ப அந்த கள்ளிச்செடியில் உன்னோடு என் பெயரும் எழுதிவிட்டுத்தான் செல்கிறேன் என்கிற காதல் கவிதை. அடுத்து இன்னொரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு பலாயிரம் கோடியில திட்டம்லாம் தீட்டுறோம், சட்டம்லாம் போடுறோம், ஆனா அதெல்லாமே ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையுதா அப்படின்னா அது இல்லை. அதை மையப்படுத்தி ஒரு கவிதை காட்டு நெறிஞ்சி அப்படிங்கிற கவிதை நூல்ல எழுதியிருப்பேன். வரவு செலவு திட்டமெல்லாம் கோடியில், பல லட்சம் கோடியில், இன்னும் பாம்பரன் வாழுறாண்டா தெருக்கோடியில், பெரும் முதலைகளே வாழத்தாண்டான் நாடு இருக்குது, இங்கு ஐரமீனு கூட்டம் எல்லாம் நசுங்கி சாகுது, இருக்க இடத்த காண எதிர்க்க ஆளக்கான, சுருட்டுற ஆளு இங்க குறையில, அந்த சூழ்ச்சியத்தான் இன்னும் உடைக்க முடியல அப்படின்னு எழுதியிருப்பேன் கவிதை. இந்த கவிதைலாம் எனக்கு கொஞ்சம் பிடித்தமான கவிதைகள். சிறுகதை ஒரு நான்கு நூல் எழுதியிருக்கேன். ஒரு சிறுகதை ஒன்று சொல்றேன், நீங்க கேளுங்க. முதல் பரிசு அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல ஒரு சிறுகதை எழுதியிருப்பேன். என்ன அப்படின்னா, ரவி அப்படிங்கிற ஒரு இளைஞனுக்கும் பிச்சையம்மாள் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்த உடனே பிழப்பு தேடி அந்த கணவனும் மனைவியும் அப்படியே அந்தமான் தீவுக்கு போயிடுறாங்க பிழைப்பு தேடி. அப்படி போயிட்டு இருந்தவங்க ஒரு 15-20 வருஷம் கழிச்சு நம்முடைய சொந்த ஊருக்கு போகலாம், நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி முடிவு பண்ணி கிளம்பி வர்றாங்க. அப்போதைக்கே அவருக்கு ஒரு பையனும் ஒரு மகனும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்பாட்ட வந்து, அப்பா இத்தனை வருஷமா நம்ம சொந்த ஊருக்கே போகலையே, நம்ம ஊர் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அப்பா சொல்றாரு, ஏய் நம்ம ஊர்ல உள்ள நுழைஞ்ச உடனேயே கிழக்கு பக்கமா 3 மலை இருக்கும்டா, அதுக்கு நேர் எதிர்பக்கமா மேற்கு பக்கம் 1 மலை இருக்கும்டா, அதுல முத மலை பேரு சாமி மலை, இன்னொரு மலை பேரு கொக்கு மலை, இன்னொரு மலை குருவி மலை, அப்படியாப்பா, அப்ப மேற்கே 1 மலை இருக்கு, அந்த மலை பேரு என்னப்பா அப்படின்னு கேப்பா. அது கீரி மலைடா அப்படின்னு சொல்லுவா. கீரி மலைனா கீரி இருக்குமா அப்படின்னு நக்கலா கேக்குது அந்த பிள்ளைங்க. அவர் சொல்லுவாரு, ஜம்மாள் மேல கீரி இருக்கிறதாண்டா கீரி மலைன்னு சொல்லுவான். கீரி மலை மட்டும் இல்லடா, அந்த கீரி மலையில கீரி முயல் நிறைய விலங்குகளா இருக்கு, அந்த மலையில காடா இருக்குது, பனை மரம் இருக்குது, பாதரச மரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர் வந்து. இந்த பசங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, ஆசையா இருக்கு, சே நம்ம ஊரை போய் பார்க்கணும்டா, கீரி மலைய பார்க்கணும், வரிசையா 3 மலை இருக்குமா மலை, அந்த மலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்காங்க. அப்படியே ஒரு நாள் கப்பலுக்கு டிக்கெட் எடுத்து கப்பல் ஏறி உட்காந்துட்டாங்க. உட்காந்த உடனே அந்த பையனும் பொண்ணு என்ன பண்றாங்க, அவங்க அப்பால போய் எச்சரிக்கிறாங்க, அப்பா அப்பா சொல்லுங்கப்பா முத மலை சாமி மலைன்னு சொன்னீங்களே அது எப்படி இருக்குப்பான்னு கேக்குறாங்க. உங்க அப்பா சொல்றாரு, 3 மலையுமே ஒரு குளத்துக்குள்ள இருக்கு, அந்த குளத்தை சுத்திலும் மழை பெஞ்சுனவே அந்த குளத்தை சுத்தில தண்ணி நிறைய கிடைக்கும். அந்த தண்ணிக்குள்ள மூணு மலை இருக்கும், பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். முத மலை சாமி மலைன்னு சொன்னல, அதுல ஒரு சாமி இருக்குது. ஒரே ஒரு மரம் பெருசா இருந்துச்சு, இப்ப அந்த மரம் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கற்பனை பண்ணி பாக்குறாங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும், இந்த சாமி எப்படி இருக்கும், அந்த மரம் எப்படி இருக்கும். சரி மழை பெஞ்சு, இப்ப நம்ம போயினா மழை பெஞ்சிருக்குமே, சரி தண்ணீரா நிறைய இருந்தா அந்த மழை எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பாக்குறாங்க. அப்பா அப்பா, பக்கத்துல கீரி மலைன்னு சொன்னீங்கல்ல, அந்த எங்க கீரி முயல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப நம்ம போனா பாக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, இப்ப போனா பாக்கலாம், ஆனா ராத்திரிலதான் பாக்க முடியும். நாங்க சின்ன பிள்ளையில பௌர்ணமி வெளிச்சத்துல நாங்க என்ன பண்ணுவோம், கீரிமலைக்கு பக்கத்துல உள்ள வயலில போய் உட்காந்துக்குவோம். உட்காந்தோம்னா நிலா வெளிச்சத்துக்கு அந்த முயல் கீரி எல்லாம் அப்படியே மேயறதுக்கு வரோம். அப்ப நாங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். இது ஒரு முயலை பார்த்தேன், ரெண்டு முயலை பார்த்தேன், மூணு முயலை பார்த்தேன்னு நாங்க பேசிக்குவோம். அவ்வளோ அழகா இருக்கும், மூணு மலையை விட இந்த கிரிமலை தான் பார்க்க அழகா இருக்கும். ஏன்னா வயலுக்குள்ள இருக்குது, விவசாய நேரத்துல வயல நெல்லெல்லாம் இருக்கும், அப்ப பயிர் விளைஞ்சு பசுமையா இருக்க இடம் அந்த கிரிமலை தான் அப்படின்னு சொல்றாரு அந்த அப்பா. அப்பா எப்படியாவது நம்ம போய் கிரிமலை போய் முதல்ல பார்க்கணும்ப்பா அப்படின்னு ரொம்ப ஆசையா என்ன பண்றாங்க மயனும் மகளும், அப்படியே கற்பனையிலே இருந்து மிதந்து வர்றாங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் பயணம் முடிஞ்சு அப்படியே சென்னையில வந்து இறங்குறாங்க. பஸ் பிடிச்சி நேரா அவங்க சொந்த ஊருக்கு வர்றாங்க. உள்ள வரும்போதே அந்த பசங்களுடைய பார்வை ஃபுல்லாம் அப்படியே மலையை பாக்குறாங்க. அப்பா எங்க பாங்குது, ஏய் அந்த பாரு பாத்துட்டேன், ஏய் முத மலை சாமி மலை பெரிய கோயில் இருக்குது, ஏய் கொக்கு மலை குருவி மலை அப்படின்னு அந்த மூணு மலையும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அப்படியே நேரா மேற்கே திரும்பி பாக்குறாங்க மலைய காணோம். அப்பா என்னப்பா இதுக்கு முன்னாடி கீரிமலை இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த மலையை காணமே, பார்த்தா கல்லெல்லாம் உடைச்சு போட்டிருக்காங்க, பெரிய பெரிய மிஷின்லாம் நிக்குது, எங்கப்பா கீரிமலை அப்படின்னு அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க. ஒரு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, வருத்தமா போச்சு. ஆகா நம்ம பிள்ளைங்களுக்கு கீரிமலையை காட்டலாம்னு வந்தமே காட்ட முடியாம போச்சு, நம்ம கொண்டாடின அந்த பசுமையான நினைவுகளை பிள்ளைகள்கிட்ட காட்ட முடியலையே, இப்ப கிரனைட் வச்சு மலையை உடைச்சிட்டாங்களே என்ன பண்றது அப்படின்னு போய்கிட்டே இருக்கிற பொழுது எதுக்க ஒரு பத்து பாஞ்சு லாரில மண்ணு ஏற்றி வந்துட்டே இருக்காங்க. அப்படியே அந்த மண் ஏற்றி வர லாரில இருந்து தண்ணி சொட்ட சொட்ட வடிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ அப்பா நினைக்கிறாரு, என்னடா கீரிமலையை வெட்டி கூறு போட்டாங்க, பக்கத்துல ஒரு ஆத்து மலையிலையும் வெட்டி கூறு போட்டு கொண்டு போறாங்களே, இவ்வளவு மோசமா இருந்தா நாடும் நாளை தலைமுறை எப்படா சந்தோஷமா இருக்க முடியும். முதல்ல நம்ம போன உடனே எப்படியாவது இந்த மணலுக்குள்ளே தடுக்கணும், இந்த இருக்கிற கொஞ்ச நஞ்ச கீரிமலையும் காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது வானம் அப்படியே இருண்டு வருது, அப்படியே எங்கேயோ ஒரு பக்கத்து மயில் அப்படியே அகவுற சத்தம் கேட்குது, அப்படியே வானம் புளியலாம் அப்படின்னு நினைக்குது, தூரல் விழ போகுது. அப்போதைக்கு அவர் நினைக்கிறாரு, சந்தோஷம் நமக்கு வந்துருச்சு, நம்ம வந்துட்டோம்ல, இனிமே பழைய நினைவுகளை நம்ம மீட்டுருவோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம அந்த பிள்ளைங்களுக்கும் காப்பாற்றணும், மணலுக்குள்ளையை தடுக்கணும், மலைகளை காப்பாற்றணும் நினைப்போட வீட்டுக்குள்ள போறாரு. மழை அப்படியே அடிச்சு ஊத்துது அப்படின்னு அந்த கீரி மலையை பத்தி முதல் பரிசுங்கிற புத்தகத்துல ஒரு கதையா எழுதியிருப்பேன். இப்ப இந்த கதை மூலமா இயற்கை வளத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிற நினப்பு, இயற்கையிலேயே நம்ம கிட்ட வரக்கூடிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு நினப்பு தான்.
இந்த சமூக நோக்கோட ஒரு நல்ல ஒரு கதையை எழுதினதோட இல்லாம அது இப்ப நேயர்களும் கேட்கும் விதமா சரியான வகையில் எடுத்து சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்தமான கதையும் கவிதையும் கூறியதோட இல்லாம நீங்கள் எழுதிய கதையும் கவிதையும் எடுத்து கூறிய இந்த தகவல்களுக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நான் படித்ததில் பிடித்த கதையையும் கவிதையையும் மற்றும் நான் எழுதிய கவிதையையும் கதையையும் இவ்வளவு நேரம் கேட்டு ரசித்த புதுகை பண்பலை நேயர்களுக்கும் என் போன்ற எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் தேடி கண்டுபிடித்து வெளியுலகத்திற்கு அறிமுகப்படுத்தி கொண்டு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய புதுகை பண்பலைக்கும் நெஞ்சமடைந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
உங்களுக்கும் இது போன்ற இன்னும் சிறப்பான கதைகளையும் கவிதையும் எழுதி மக்களுடைய கொண்டு நல்ல சமூக கதைகளையும் கொண்டு சேர்க்க உங்களுக்கு புதுகை பண்பலை மனமாற வாழ்த்துகிறேன்.
நன்றி.
நன்றி.
நேர்களை, இதுவரை எழுத்தாளர் மற்றும் ஆசிரியர் திரு கவிஞர் சோழச்சி அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077 9950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.